திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
பாதம் போற்றி போற்றி பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி உன்னியனே நின் பாதம் போற்றி போற்றி அங்கமதத்து அயனோடு மாதும் காணா அனல் உருவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மிண்டு செய்யும் மும்மலமும் மிக்க வினை நல்குறவும் பண்டு போல் என்னை வந்து பற்றாமல் கொண்டு போய் நின் அருளில் சேர்க்க நினை கண்டாய் தென்மதுரை மன்னவனே தோக்கநாதா. நம பார்வதி பதையே அரர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உயிர்கள் அனைத்தும் உய்யும்படியாக தர்மபுரம் திருமடத்தை சாவித்தருடைய குருஞான சம்பந்த தேசிய ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது வட்டத்திலே எழுந்தருளி ஞானக்கோர் ஓச்சி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகலசிரியை காசிவாசி மாசாமணி தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளுடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவ திறமறிந்து அனைவரும் உயிரல் வேண்டும் என்பதற்காக அருந்தொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இதை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியோர்களே, குலசை 10 அந்தாதியிலே மாதவ சிவஞான சுவாமிகள் கதிப்பதற்கு நூல் அமைத்தாய் என்று குறிப்பிட்டு காட்டுவார். உயிர்களாகிய நாம் உய்வதற்கு நமக்கு பாஷ ஞானம் ஏற்படுவதற்காக ஞான நூல்கள் நமக்கு அருளாளர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஞான நூல்கள் எல்லாம் நம்மை சிவத்தோடு பிணிக்கின்ற நோக்கத்திற்காக இறைவனது அருளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கொடையாகும். இறைவனானவன் இந்த உயிர்கள் தன்னை வந்து அடைதல் வேண்டும் என்பதற்காக பக்குவ பெற்ற ஆன்மாக்களை அதிர்ஷ்டித்து அவர்கள் வாயிலாக அத்தனையும் சிவமாக்கி சிவபெருமானவர் உயிரில் பொருட்டு தானும் இறங்கி வருகிறார். கர்த்திருத்துவம் என்று சொல்வார்கள். அகத்திருத்துவம் என்றால் இன்னொருவரை அதிர்ஷ்டித்து நமக்கு பேர் உபகாரம் செய்யும். தானே ஒரு வடிவெடுத்து வந்து உயிர்களுக்கு அருவியது உண்டு. சாம சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பக்குவ ஆன்மாக்களை அதிர்ஷ்டித்தும் ஞான நூல்களை நமக்கு தந்திருப்பது உண்டு. அந்த வகையிலே இறைவனானவன் எப்படி தானே ஒரு வடிவெடுத்து வருகிறான் என்பதை திருவிழையாளர் ஆசிரியர் அழகாக அங்கே சொல்லி சுக்கரநாத பெருமானவர் சோமசுந்தர பாண்டியனாக வருகிறார். அப்படி சோமசுந்தர பாண்டியன் தான் எதிலிருந்து எப்படி மாற்றினார் என்பதை பரஞ்சோதி முனிவர் திருமணையாளர் புராணத்திலே அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். தன்னுடைய ஜடாமகுடத்தை மடைத்துக் கொண்டு ஒளி விழுகின்ற ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற நவமணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்ற மகுடத்தை தாங்கினார். இயல்பாக தான் அணிந்திருக்கின்ற சுக்கநாத பெருமான் அந்த கொன்றையை மாலையை அகற்றிவிட்டு பாண்டியனுக்கு உரிய வேப்பம் பூ மாலையை அணிந்திருந்தார். இதே போல இயல்பாக நம்முடைய சுக்கிரார் பெருமான் அணிந்திருக்கின்ற அந்த பாம்பு முதலான ஆபரணங்களை அகற்றிவிட்டு மாணிக்க சுடர் போல் ஏங்கி வந்தாராம். இதே போல தான் ஊர்ந்து வருவதற்கு இருக்கின்ற அங்கே விடைக்கொடியை விட்டு மீன்கொடியை ஏங்கி வந்தாராம். வந்து வழுதி மகனுக்கு மகனாகி அந்த மீன நோக்கியாக அந்த அம்மையை வந்து மனம் முடித்தார் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். சடை மறைத்து நறுமொன்றை தனந்து விட நாகக்கரன் அடை அகற்றி விடை நிறுத்தி வழுத்தி மருகனாகி மீன நோக்கி மணவரலை மணந்து உலகம் முழுது ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான் என்று இறைவனானவன் இப்படி கர்த்தத்துவமாக தான் நேரடியாகவே உயிர்களுக்கு வந்து அனுபவித்து ஒரு மன்னன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே ஒரு உதாரண அரசனாகி அங்கே தமிழ் சங்கத்திற்கு தலைவனாக இருந்து உயிரெல்லாம் உயிர் கூடுவதற்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார். இதே போன்றுதான் நம்முடைய பெருமானவர் அகத்தித்துவமாக ஸ்ரீமுத்திரிலே அவதரித்த அந்த பெருமானை அதிர்ஷ்டித்து அங்கே தீட்சா நாமமாகிய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற ஒரு நாமத்தோடு இருந்து இந்த பூரகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் கடை தேர்வதற்காக அந்த பரம்பொருளாகிய எம்பெருமானிய மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து அருள்வாளித்திருக்கிறார். அப்படி குருவாக வந்து அருள்வாளித்திருக்கின்ற அந்த பெருமான் கமலை ஞான பிரகாசர் தனக்கு உபதேசித்த அந்த உபதேசத்தின் பயனாக வைத்து தான் அதனால் அடைந்த ஒரு மாற்றம் தன்னுடைய பசுத்தன்மையானது முற்றிலும் கெட்டு சிவமாம் தன்மையை ஆக்கிவிட்ட அந்த நிலையினை குரு தனக்கு செய்த பேருபகாரத்தை எண்ணி பல திருப்பாளர்களே பலவாறாக அவர் நமக்கு வியந்து சொல்லுகிறார். அப்படி நம்முடைய குருமூர்த்தி ஆகிய விஞ்ஞான சம்பந்த தேசிக ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் கமலை ஞான பிரகாசம் செய்த ஞானோபதேசத்தினால் தனக்கு எய்திய அந்த சிவபோக இன்பத்தை சாரமாக விரிந்து நமக்கு தருவதுதான் சிவபோக சாரம். இந்த சிவபோக சாரம் என்று சொல்லக்கூடியது தர்மபுர திருமணத்திலே இருக்கின்ற பண்டார சாஸ்திரங்களை ஒன்று. அந்த பண்டார சாஸ்திர நூல்களிலே இந்த சிவபோக சாரம் என சொல்லக்கூடியது இது தலையான நூல் என்று ஞான உலகம் போற்றுவதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். 139 திருப்பாடல்களையும் கொண்டு அதற்கு பின்பு தனிப்பாடலாக 5 பாடல்களும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலானது ஒரு அனுபவ நூல் என்று ஆண்டவர்கள் இதை ஓதுவார்கள். குருவினது பெருமையும் அந்த குருவினது உபதேசத்தை மாணாக்கர் எப்படி பற்றி அதை தன்னுடைய அனுபவத்திற்கு கொண்டு வந்தார் என்பதும் அதனால் அனுபவத்திலே மாணாக்கராக சிவமாம் தன்மையை அடைந்து என்ன சிவானுபவ போகங்களையெல்லாம் அங்கே மேற்கொள்ளுகிறார் அடைகிறார் என்பதை உயிர்களுக்கு அழகாக உணர்த்துகின்ற அருமையான ஒரு ஞான நூலாகும். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இதற்கு முன்பாக இந்த சிவபோக சாரத்திலே 50 திருப்பாடல்களை நாம் சிந்திக்கும் குருவரும் நமக்கு மீளவும் கூட்டி வைக்க இன்றிலிருந்து 51 திருப்பாடலிலே இருந்து ஒவ்வொரு பாடல்களை எடுத்து அதில் இருக்கின்ற சில செய்திகளை மட்டும் ஒன்றுக்கும் பற்றாத இந்த அடியனுடைய சிற்றறிவிலே பட்ட சில உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலே 51 திருப்பாடல், இந்த 51 திருப்பாடல் எதை காட்டுகிறது என்றால் சிவத்தோடு நீங்குதல் இல்லாமல் குருவின் உபதேசம் பெற்ற ஆன்மா அறிவு வடிவமாய் அங்கு சிவத்தோடு நீங்குதல் என்று நிற்கும் முறைமையினை குரு போதித்ததாகவும் அந்த குரு போதனையை அப்படியே கடைபிடித்து அனுபவத்திலே கொண்டதால் தான் அடைந்த அனுபவத்தை காண்பதாக இந்த 51வது திருப்பாடலிலே அங்கே சொல்லப்பட்டது. எனவே ஸ்ருதியினாலும் அந்த குருவர்களினாலும் உணரப்பட்ட ஞானம் ஒரு சுபானுபவ பாடலாக உணர்த்தப்படுவதுதான் இந்த 51வது திருப்பாடல். இந்த 51வது திருப்பாடலானது நம்முடைய குரு முதல்வரானவர் எப்படி தான் குருவினர் உபதேசத்தை கை கொண்டு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தடைந்து மேலான ஒரு கதியை அடைந்தார், தன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் ஒரு தூண்டுவதை போல ஒரு அருமையான செய்திகளை உணர்த்தி காட்டுகிறார். 51வது திருப்பாடல். என்றும் சிவத்தோடு இணைபெரியாதே அறிவாய் நின்ற விடுதனை நிகழ்த்தினாய், மன்றில் நடமாடும் ஆரூரன் ஞான பிரகாசம் திடமாகையன் உள்ளத்துள். தன்னுடைய ஞான குருவாய கமலை ஞான பிரகாச சிவ முழு புதர் பொருளாவது உடனாய் நின்று நீங்குதல் இன்றி அறிவு வடிவமாய் நின்ற முறைமையை என்னுடைய உள்ளத்திலே விளங்கும்படியாக அவர் எனக்கு உபதேசம் செய்தார். அதனை இப்பொழுது நான் அனுபவ மொழிய அனுபவமாக காணுகிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார். அருளாசிரியரான அவர் அறிவிருக்கும் அந்த அருள் மொழியினை கேட்ட காலத்திலே கேள்வி மாத்திரையால் விளங்கிய அந்த ஞானம் அதை அப்படியே வாக்கை பின்பற்றி அதனை சிந்தித்து பின் ஞானம் முதிர்ந்து அனுபவமாகிய அந்த காலத்திலே அதனை அறிவுறுத்திய ஆச்சாரியன் மட்டும் அன்பும் அருள்மொழியினுடைய அருமைப்பாடும் மிக்கும் தோன்றும். அது அனுபவத்தில் வருகின்ற பொழுதுதான் அந்த குருவினது உபதேசம் எவ்வளவு மேலான உபதேசம் என்கின்ற உண்மை அப்பொழுதுதான் அது தேடும். இது யாருக்கு நிகழும் என்றால் குருவினது உபதேசத்தை அப்படியே கைப்பற்றினவர்களுக்கு அந்த தீவிர உணர்வு உடையாருக்கு மட்டுமே இது விரைந்து தோன்றும். அப்படி இல்லாதவர்களுக்கு அருள்மொழி எளிதாக அது விளங்காது, இன்னும் அவர்களுக்கு உபதேசம் தேவைப்படும் ஒரு நிலையிலே இருக்கும். ஆகையினாலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது நான் குருவினது உபதேசத்தை பற்றிய காரணத்தினாலே தனக்கு இந்த அனுபவம் வந்தது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதனுடைய சாரம் என்ன என்பதை இந்த பாடலை சிந்தித்து பார்ப்போம். என்றும் சிவத்தோடு இணைபெரியாதே அறிவாய் நின்ற விடுதனை நிகழ்த்தினாய். சிவத்தோடு இணைபிரியாமல் இருக்கின்ற ஒரு பேர் இருக்கின்றதே அதுதான் கிடைத்திற்கு அரிய ஒரு பேர். இணைபிரியாதே அறிவாய் நின்றபடி தன்னை நிகழ்த்தினார். அந்த அறிவாகவே இருக்கும்படியாக அறிவு வடிவமாகவே இருக்கும்படியாக என்னை அவர் மாற்றினார். அவர் யார்? மன்றில் நடமாடும் ஆரூரன் ஞான பிரகாசம் திடமாகையன் உள்ளத்துள். மன்றிலே ஆடுகின்ற அந்த பெருமானே ஞான பிரகாஷன் கமலை ஞான பிரகாஷன் என்ற நாமத்தோடு வந்து என்னை மாற்றினார் என்று சொல்லி காட்டினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இறைவனிடம் ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி இருக்கிறது. அதே போன்று உயிர்களிடம் ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியும் இருக்கிறது. இந்த ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி உயிர்களிடம் இருந்தாலும் அவைகளெல்லாம் தொழிற்படாதபடி அந்த ஆணவமலம் மறைத்திருக்கின்றது. அந்த ஆணவமலம் அப்படி மறைத்திருக்கின்ற பொழுது அந்த ஆணவமலமாகிய அந்த படலத்தை நம்முடைய பரம்பொருளானவர் குருவாக வந்து அந்த படலத்தை இழிக்க இங்கே அனுபவத்திலே வருகின்ற பொழுது அந்த வித்யா தத்துவத்திலே கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றினாலே அதுவரைக்கும் தொழிற்படாத ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சை தொழிற்படுகிறது. இப்படி ஞானாசக்தி இச்சாசக்தி தொழிற்படுகின்ற இந்த ஆன்மாவிடத்தில் அந்த ஆன்ம போதத்தோடு சேர்ந்து தொழிற்பட்டது என சொன்னால் அது சிவத்தை காண இயலாது. அப்பொழுது இந்த ஆன்மாவானது குருவினது போதனையை கை கொண்டு ஆன்மாவினுடைய ஞானம் கிரியை இச்சை மூன்றும் சிவத்தினோட ஞானம் இச்சை கிரியையிலே சென்று மடங்கி நிற்க வேண்டும். எதை போல? சூரியனது ஒளியின் முன்பாக சந்திரனது அல்லது நட்சத்திரங்களது ஒளி எப்படி சூரிய ஒளிக்குள்ளே மடங்கி நிற்கின்றதோ அடங்கி நிற்கின்றதோ அதே போல இந்த ஆன்மாவினுடைய ஞானம் கிரிய இச்சை இந்த மூன்றுமே அந்த சிவத்தினுடைய ஞானம் கிரிய இச்சையிலே சென்று ஒன்றுதல் வேண்டும். எனவே இப்பொழுது இந்த ஆன்மா அறிவானது அப்படியே சிவமாம் தன்மை அறிந்து அந்த அறிவாகவே இருக்கும். அதைத்தான் என்றும் சிவத்தோடு இணை பிரியாதே அறிவாய் நின்றபடி தன்னை நிகழ்த்தினான். அப்படி சிவத்தோடு அறிவாய் நின்றபடி தன்னை நிகழ்த்தினான் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். எனவே அருளாசிரியருடைய அந்த அருள்மொழியாக ஞான உபதேசத்தை கொண்டு தன்னுடைய அறிவெல்லாம் அடங்கி பசுபோதம் கெட்டு அங்கே பிரியாதே அறிவாய் நின்றபடி தன்னை நிறுத்தான். அங்கே சிவமையாய் நிற்கும்படியாக அறிவு வடிவமாகவே நிற்கும்படியாக அங்கே தன்னை மாற்றிவிட்டான் என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு பூனையானது தன்னுடைய குட்டியினை தான் அப்படி பற்றி கொள்ளுகிறதோ அதே போல ஒரு குட்டி குரங்கானது தாய் குரங்கினை எப்படி பற்றி கொள்ளுகிறதோ அதே போல மாணாக்கரானவர் குருவினது உபதேசத்தை சிக்கென்று பிடித்தல் வேண்டும். நம்முடைய மனமானது எப்படிப்பட்ட தன்மை இருக்கு என சொன்னால் ஒன்றை விட்டு ஒன்று பற்றும். அப்படி குருவினது வாசகத்தை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்ம சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். குருவினது உபதேசத்தில் இருந்து நாம் உபதேசம் நாம் விலகிவிட்டோம் என சொன்னால் சிவத்திடம் இருந்தும் இந்த ஆன்மா விலகிவிடும். ஆகையினாலே குருவினது வாசகத்தை பிடித்து சிவத்தோடு ஒன்று இருத்தல் வேண்டும் என்பதையே இந்த திருப்பாடலின் கண்ணே அழகாக நமக்கு உணர்த்துகின்றார். இந்த அனுபவ வாக்கையை வைத்துக் கொண்டு தாய்மான சுவாமிகளும் தன்னுடைய திருவாக்கிலே எப்படி இந்த அனுபவம் இருக்கும் என்பதை தாய்மான சுவாமிகள் சோவாரி என்கின்ற அந்த பகுதியிலே இதே செய்தியை நமக்கு அப்பெருமாள் உணர்த்துகிறார். இன்னமுது கனி பாகு கற்கண்டு சீனி தேன் ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்து நினை எந்நேரம் நின் நண்பர் இடையிறாது உருகினாடி உண்ணிய கருத்தவள் உரை குளறி உடலெங்கும் ஓய்ந்து அயர்வசமாகி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடி காரியான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அந்த அனுபவத்தை அழகாக தாய்மான சுவாமிகளும் நமக்கு விளக்கி துலக்கமாக அந்த செய்தியினை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அடுத்த 52வது திருப்பாடல் அந்த இறைவனோடு தான் ஒன்றி இருக்கின்ற அந்த சமயங்களை பற்றி அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதாவது முத்தி நிலையிலே உயிரினுடைய நிலை பற்றி புறச்சமயங்கள் கூறுகின்ற அந்த கூற்றுக்களில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கி இறைவனோடு கலந்து நிற்கின்ற இந்த ஆன்மாவின் நிலையாகிய அந்த அத்துவிதம் பற்றி இந்த திருப்பாடலே 52வது திருப்பாடலிலே நமக்கு உணர்த்துகிறார். எனவே இந்த 52வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது புறச்சமய முரண்பாடு கொள்கைகளை நீக்கி உண்மை ஞானத்தை கமலை ஞான பிரகாசன் எனக்கு கற்றுத்தந்து சிவத்திடம் அத்துவிதமாக கலந்திருக்கிற செய்தான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். நாதனார் தென்கமலை நாயனார் எவ்வுயிர் கும்போதனார் செங்கமல பொற்பாதர் பேதம் அற ஒன்று இரண்டுதான் அறவே உண்மையிலே என் கூட்டியனை இன்று அறவே வைத்து விட்டாரே. அருமையான ஒரு செய்தி. அதாவது முத்தி நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கும், சில சமயத்தால் சிவத்தோடே கலந்து விடும் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் சிவமாகவே இருந்து ஐந்தோடிலும் இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த சிவ சமயவாதிகள் ஐக்கியவாத செய்கிறவருடைய கொள்கைகளை எல்லாம் அங்கே வாங்கி இந்த உயிரானது முக்தி நிலையிலே எப்படி இருக்கும் என்பதை அழகாக இங்கே ஒத்தி காட்டுகிறார் நமக்கு. நாதனார், நாதனா எல்லா உயிர்களுக்கும் தலைவன். குருவினது பெருமையினை சொல்லுகின்ற பொழுது சிவத்தினது பெருமை அனைத்தும் குருவின் மேல் வைத்தவை சொல்லப்படும். ஏனெனில் குருவும் சிவமே. இது சைவனுக்கு வேண்டிய முதல் தெளிவு. நாதனார் தென்கமலை நாயனார், நாயன தலைவன் மேலானவன் என்ற பொருளிலே வரும். இந்த நாயனார் என்ற சொல் சிவத்தையும் குறிக்கும். சிவமாம் பெருமை பெற்ற அந்த பக்குவான்மார்களையும் குறிக்கும். பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால் 63 நாயன்மார்கள், அந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையை பேசுகின்ற பெரிய புராணத்திலே நாயனார் என்ற சொல் அந்த 9 தனியடி அந்த பெரிய புராணத்திலே வருகின்ற 63 நாயன்மார்களுக்கும் பேர் வருவதோடு மட்டும் அல்லாது நாயன்மார்கள் அல்லாத ஞானாசிரியன்மார்களுக்கும் அந்த பேர் வரும். நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார் என்று இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய புராணத்திலே நாயனார் என்ற சொல் சிவத்தையும் குறிப்பதாக பல இடங்களிலே வருகிறது. எனவே இங்கே ஞானாசிரியர் என்பதற்கும் நாயனார் என்ற சொல்வுக்கும் இது சிவமே என்று காட்டுவதற்கும் நாயனார் என்ற சொல்வுக்கும் ஆகையினாலேதான் நாதனார் தென்கமலை நாயனார் எவ்வுயிர்க்கும் போதனார். எவ்வுயிர்க்கும் போதனார், எல்லா உயிர்களுக்கும் உண்மை ஞானத்தை தலைப்படும்படியாக செய்கின்றவர். பொற்பாதர், பொற்பாதம் என்று ஏன் சொல்கிறார்? சிவனது பொற்பாதத்தை சொல்லுகின்ற பொழுது அது ஏன் உயிர்களுக்கெல்லாம் அது கனியாயிருக்கின்ற காரணத்தினாலே நற்றாள் என்று குறிப்பிட்டார் என்று பரமேலழகர் அங்கே உரையிலே கூறுவதைப் போல இந்த திருவடியினை சொல்லுகின்ற பொழுது பொற்பாத வேதம் அற 1-2 தான் அறவே உண்மையிலே கூட்டி. வேதம் அற, அதாவது ஒன்றனவும் இரண்டனவும் கூற முடியாதபடி வேதம் அற 1-2 தான் அறவே உண்மையிலே கூட்டியனை இன்று அறவே வைத்து விட்டார். என சித்தார்த்தமூர்த்தியின் கண் குறைவரை என்னை வைத்து விட்டார் என்று அழகாக சொல்லிவிட்டார். ஆக பொற்பாதராகிய குருமூர்த்தி என்னை வேதமர உண்மையிலேயே கூட்டி 1-2 இல்லாதபடி வைத்து விட்டார் என இதற்கு பொருள் கொள்ளுதல் போ. இதனுடைய விளக்கம் இது எந்த ஒரு திருப்பாடலுக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது என சொன்னார் கொற்றவனுடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற திருவுருள் பயனிலே வரக்கூடிய அந்த இன்புறு நிலையை வைத்து அந்த திருப்பாடலுக்கு இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. இந்த முக்தி நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கும் அதுதான் இது. இதுதான் உண்மை விளக்கத்தின் கண்ணை கடைசி திருப்பாட்டில் கேட்கக்கூடிய அற்புறம். முக்தி நிலையிலே முப்பொருள் எப்படி இருக்கும், இறைவன் எப்படி இருப்பார், உயிர் எப்படி இருப்பார், அந்த உயிரை வந்தித்திருக்கின்ற மனம் எப்படி இருக்கும், இது திருவருட்பயிலே சொல்லப்பட்ட கேட்கப்படுகின்ற வினாவுக்கு அழகாக மணிகணம். உண்மை விளக்கத்திலே கேட்கப்படுகின்ற அந்த வினாவிற்கு அந்த உண்மை விளக்கத்திலேயே பதில் சொல்லப்பட்டிருக்கிறார். அது எப்படி இருக்கும், இந்த ஆன்மாவானது தான் என்கின்ற அந்த போதம் அற்று, தான் என்பது அற்று, சிவமே ஆகாமல் சிவமாம் தன்மையிலே. எனவே தான் என்பதும் இல்லை, அதே நேரத்தில் சிவமாகவும் ஆவதில்லை, சிவமாம் தன்மையிலே இருக்கும். அப்படி சிவமாம் தன்மையிலே அங்கே இருக்கின்ற பொழுது பேரின்பம் வடிவமாகிய சிவம் தன்னை இன்பப் பொருளாக உயிர்களுக்கு கொடுக்கும். அந்த உயிரானது பேரின்பத்தை சுவிப்பதற்காக அந்த ஆனாமல அந்த உயிரை பற்றி இருந்த ஆனமலம் சற்று விலகி நிற்கும். ஆக மும்மரம் எப்படி இருக்கிறது? சிவம் இன்பப் பொருளாக இருப்பார், உயிர் இன்பத்தை அனுபவிக்கின்ற பொருளாக இருப்பார். அப்பொழுது இதுவரை தடையாக இருந்த ஆணவ மலம் அடங்கி விலகி நிற்கும், அதை தூக்கும்படியாக விலகி உபகாரம் செய்கிறது. இதைத்தான் தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. இன்பப் பொருளாக உன்னை தந்தாய், கொண்டது எந்தன்னை, அதை அனுபவிக்கின்ற இன்பப் பொருளாக என்னை கொடுத்து விட்டாய் என்று இங்கே சொல்லி காட்டுவார். அப்ப அந்த இடத்துல இறைவனிடம் இந்த உயிர் சிவமாகவே கரவாது, ஆனால் அதே நேரத்தில் சிவம் உயிர் என்று இருந்தாலும் அங்கே இந்த ஆன்மாவானது தான் அடங்கி மடங்கி தற்போதம் அற்று தான் என்பது அற்று சிவத்திலே அங்கு கலந்து இருக்கும். எனவே உயிரும் உண்டு சிவமும் உண்டு. அந்த சிவமாகவே இந்த உயிர் மாறிவிடாது, தன்மையாகி விடாது. அந்த சிவமாம் தன்மையிலே நின்று தற்போதம் அற்று அது அப்படியே இருக்கும். இதை திருவருட்பயிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுவார். ஒன்றாது ஒன்றாது இரண்டாவது ஓசையலாது என்றார் ஒன்று ஒன்று இரண்டும். இந்த குரட்பாவிற்கு நாம் விளக்கம் தெரிய வேண்டும். ஒன்றாது ஒன்றாது இரண்டுமே ஒரே பொருளில் சில ஐக்கியவாத செய்கிறார்கள். சிவசமாவார்கள் என்ன சொல்கிறார்கள்? சிவத்திடம் இருந்து உயிர் பிரிந்தது, மீளவும் சிவத்தோடு கலந்து சிவமாகிறது அப்படின்னா, அப்போ உயிரும் சிவமும் ஒன்று என்றால் ஒன்றாவது ஒன்றாவது இரண்டும் ஒரு பொருள் எனில் அங்கே கலத்தல் என்பதே இல்லையே. இருபொருள் இருந்தால் தானே கலத்தல். ஆகையினாலே ஒன்றாவது ஒன்றாவது இரண்டாவது ஓசையலா, அது இரு பொருளாகவே இருந்து விட்டால் அங்கே முக்தி என்பதில்லை. சிவம் சிவமாகவே இருந்தால், உயிர் உயிராகவே இருந்தால் இந்த ஆன்மா இன்பத்தை அனுபவிப்பாது, அதுக்கு பேர் முக்தி இல்லை என்றால் ஓர் இரண்டும் கீழ் அப்பொழுது முத்தியிலே எந்த நிலையில் உயிரும் சிவம் இருக்கிறது? ஒன்றும் அன்று இரண்டும் அன்றுமாக நிற்கும். அதாவது பொருத்தன்மையால் வேறாகவும் கலப்பால் ஒன்றாகவும் இருக்கும். இதுதான் அந்த முத்தியின் நிலையிலே அதான் அழகாக சொல்லி காட்டுகிறார். வேறமர ஒன்று இரண்டு தான் அறவே உண்மையிலேயே குட்டியனை இன்று அறவையே வைத்து விட்டார் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த முத்தி நிலையிலே இந்த ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசியர் சொல்லி காட்டுகிறார். எப்படி கூறுகிறார்? முத்தி நிலையிலே பொருள் தன்மையால் சிவமும் உயிரும் வேறாக இருக்கும், ஆனால் கலப்பால் ஒன்றாக இருக்கும். இது எதைப்போல் என்றால் இதுக்கு அத்துவித கலப்பு என்று சொல்லுகிறோம். இந்த அத்துவித கலப்பு என்றால் பால் இருக்கிறது, பாலிலே சென்று நீரை கலக்கிறது. அப்படி பாலிலே நீர் கலக்கின்ற பொழுது இந்த நீரானது பாலினுடைய வன்மையோ நிறம்போ மாறி அங்கே கலந்திருக்கும். ஆனால் பால் பால் தான், நீர் நீர் தான். காய்ச்சத் தொடங்கினால் நீரானது என்ன செய்துவிடும்? பிரிந்துவிடும். இன்னும் சொல்வார்கள் நம்முடைய நூல்களிலே, பாலும் நீரும் கலந்திருந்தாலும் அன்னப்பறவையானது அதை பிரித்து விடும் என்று சொல்ல நாம் அறிவோம். எனவே அந்த இடத்திலே பாலிலே நீர் கலந்தாலும் அது ஒரு பொருள் போல் காட்சி தெரியும். ஆனால் இது கலப்பால் அது எப்படி இருக்கிறது? பொருள்தன்மையால் பால் நீருமாக இருக்கும், ஆனால் காண்பதற்கு அது கலப்பால் ஒரு பொருள் போல் தெரிகிறது என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இதிலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவர்களது திருவடியிலே சென்றுதான் இந்த உயிர்கள் எப்பொழுதுமே ஒன்றுகிறது. அந்த திருவடியின் நிழலில் தான் இந்த ஆன்மா சென்று இழைப்பார்கிறதே அன்றி சிவமே ஆகிவிடாது. அந்த திருவடி நிழலில் தான் நம்முடைய உயிர்கள் சென்று இழைப்பாடுகிறது. அதைத்தான் சொல்லுகிறது இந்த ஆன்மா முத்தி நிலையிலே பேரின்பம் அனுபவிக்கின்ற பொழுது அது எப்படி இருக்கும்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தண்டரும் மீன்கிட வேணும் மூச்சு ஒன்றரை பொய்கையும் போன்றதை ஈசன் இணையடி நீழலே அப்படிங்கிற அந்த இறைவனது திருவடி நீழலிலே எப்படி இருக்கின்ற ஒரு இன்பம் இருக்குமோ அதே போல் நான் இருக்கேன் இருந்தேன் அந்த சுண்ணாம்பு காலவாசியை வைக்கப்பட்டிருக்கோ அவள் அருள் வியாபாரத்துக்குள்ளே நான் இந்த இன்பத்தை அனுபவித்தேன் என்று நாவுக்கரசர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று மெய்ப்பொருள் நாயனார் சிவத்திரம் அடைகின்ற பொழுது சேத்ரா பெருமான் திருப்பிடுவார், அண்டமானர்க்கும் எட்டா அருங்கடல் நீழல் சேர அன்கடல் நீள நீழல் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போல விரண்மிண்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தம்பெருமான் அருளினாலே தாழ் நிழல் கீழ் மிக்க கணநாயகர் ஆகும் தன்மை பெற்று. எனவே அங்கும் நம்முடைய விரண்மிண்ட நாயனார் திருவடி நீழலிலே சென்று தங்கியிருக்கிறார். அங்கே ஆன்மா என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பக்குவ ஆன்மாவை சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாகின்ற ஒரு பேச்சிலையும் கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.